إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தொடர்ந்து மார்க்க அறிஞர்களின் உரைகளை கேட்டு பயன்பெற்று வருகின்றீர்கள். ஒரு கஷ்டமான, சிரமமான ஒரு தலைப்பை எனக்கு இங்கே தந்திருக்கின்றார்கள். இந்த தலைப்புக்கு ஏற்றால் போல் அந்த சுத்தமான வாழ்க்கையை, சுத்தமான அமலை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும். இந்த தலைப்பு பேசுவதற்கு மிக இலகுவான ஒன்று, ஆனால் செயல்படுத்துவதற்கு மிக சிரமமான ஒன்று. அல்லாஹு தஆலா யாருக்கு தௌஃபீக் வழங்கினானோ, யாரை தன்னுடைய ரஹ்மத்தால், கருணையால், அன்பால், பாதுகாப்பால் பாதுகாத்து கொண்டானோ, அவர்களை தவிர வேறு யாரும் இந்த பாக்கியத்தை அடைந்துவிட முடியாது. நம்முடைய திறமையால், அறிவால் நாம் இதை அடைய முடியாது. அல்லாஹ் அவருடைய கருணையால் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து அழைத்துவிட. ஆகவே அல்லாஹ்விடத்தில் இந்த பாக்கியத்தை நாம் அதிகம் 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 நாம் துஆ கேட்க வேண்டும். இதிலே ஒரு சிறிதளவு நமக்கு கிடைக்க பெற்றால் அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கை, நம்முடைய அமல்கள் எல்லாம் சீர்பெற்றுவிடும். அல்லாஹ்வின் அடியார்களே, அதுதான் இஹ்லாஸ். அல்லாஹுவை மட்டும் நாடுவது, ரப்பை மட்டுமே முன்னோக்கி இருப்பது, ரப்புடைய பொருத்தத்தை மட்டுமே வேண்டுவது, அல்லாஹுவிற்காகவே மட்டும், அவனுடைய அன்புக்காக, அவனுடைய பொருத்தத்திற்காக, அவனுடைய மகிழ்ச்சிக்காக மட்டும் ஒரு அமலை செய்வது, அது போன்று அவன் தடுத்த பாவமான காரியத்தை விட்டு விலகுவது, இதில் வேறு யாருக்கும் எந்த பங்கையும் வைக்கக்கூடாது. இதில் வேறு யாருக்கும் தனக்கும் வைக்கக்கூடாது. தனக்கு பிடிக்கிறது என்பதற்காக செய்வதல்ல, அல்லாஹுவிற்கு பிடிக்கின்றது என்பதற்காக செய்வது. அல்லாஹுவிற்கு பிடிப்பதை தனக்கு பிடித்தமானதாக ஆக்கிக் கொள்வது, தனக்கு வெறுப்பு என்பதற்காக விடுவதல்ல, எனது ரப்புக்கு இது வெறுப்பான செயல், எனவே நான் இதை வெறுத்து விடுகிறேன். இப்படியாக அல்லாஹ்வின் அடியார்களே, இஹ்லாஸ், மன தூய்மை, தன்னையும் அல்லாஹுவிற்கு மட்டுமே கலப்பற்ற முறையில் ஆக்கிக் கொள்வது, நல்ல கவனிங்க, தன்னையும் நானும் அல்லாஹுவிற்கு மட்டும்தான். குல் இன்ன ஸலாதி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி, நான் யாருக்கு, அல்லாஹுவிற்கு. என்னுடைய அமல்கள் அல்லாஹுவிற்கு, என்னுடைய நியத் அல்லாஹுவிற்கு, என்னுடைய ஆதரவு அல்லாஹுவிற்கு, என்னுடைய பயம் அல்லாஹுவிற்கு, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அமைதி அசைவு எல்லாம் என்னை படைத்து பரிபாலிக்கின்ற என்னுடைய மஹ்பூதாகிய என்னுடைய இலாஹாகிய என்னுடைய ராஜிக்காகிய அந்த ரஹ்மான் ஒருவனுக்கு ஃபஅபுதில்லாஹ முக்லிஸல்லஹுத்தீன் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிக அழுத்தம் திருத்தமாக நபியே நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். எப்படி வணங்க வேண்டும்? மொத்த தீனையும் அனைத்து இபாதத்துகளையும் அவனுக்கு மட்டுமே பரிசுத்தமாக்கி கலப்பற்ற முறையிலாக்கி. சகோதரர்களே, இந்த இஹ்லாஸ் ஈமானிலே இருக்க வேண்டும், இபாதத்திலே இருக்க வேண்டும், பாவங்களை விட்டு விலகுவதிலே இருக்க வேண்டும், நம்முடைய குணங்கள் நற்குணங்களிலே இருக்க வேண்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே இருக்க வேண்டும், நம்முடைய சமூக பணிகளிலே இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் ஒரு மூமினிடத்திலே இஹ்லாஸ் இல்லாத ஒரு பக்கம் என்பது கிடையாது. இபாதத்துகளை மட்டும் இஹ்லாஸோடு செய்தால் போதும், சமூக பணிகளை வேறு யாருக்காவது செய்தால், அப்படி ஒரு நிலைப்பாடு இஸ்லாமிலே இல்லை. நாளை மறுமையிலே ஒரு பெரிய கொடைவள்ளலை அல்லாஹ் அழைத்து கேட்பான், உனக்கு செல்வத்தை கொடுத்தேனே, இன்னும் இன்னும் இவ்வளவு நேமத்துகளை கொடுத்தேனே. அவன் சொல்வான், யா அல்லாஹ், கொடுத்தாய், அவற்றையெல்லாம் உனது அடியார்களுக்கு நான் தர்மம் செய்தேனே உனது பாதையிலே. அல்லாஹ் அழகாக அந்த அடியானுக்கு பதில் கொடுப்பான், ஆம், அனைத்தையும் நீ செய்தாய், நீ ஒரு தர்ம கொடைவல்லல், ஒரு தர்மகர்த்தா, வாரி வழங்கக்கூடிய வல்லல் என்று சொல்வதற்காக நீ செய்தாய். அப்படி சொல்லப்பட்டு விட்டது. அவனை முகம் குப்புற நரகத்திலே தூக்கி எறியப்படும். மார்க்கத்தை படித்துக் கொண்டிருந்த ஒரு ஆள், மார்க்கத்தை படித்து படித்து கொடுத்துக் கொண்டிருந்த ஒரு ஆளி, அவரையும் அல்லாஹ் அழைப்பான். கல்விப்பணி, சமுதாய மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸை போதிக்கின்ற பணி, அவருக்கு அல்லாஹ் ஐமுடைய நேமத்தை சொல்லுவான். அவர் சொல்வார், யா அல்லாஹ், கொடுத்தாய், நான் மக்களுக்கு குர்ஆனை கற்பித்தேனே, சட்டங்களை ஓதி கொடுத்தேனே. அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் பதில் சொல்வான், எல்லாம் சரி, லியுகால இன்னக காரிஉன், நீ ஒரு படித்த பட்டதாரி, நீ ஒரு கல்விமான் என்று சொல்லப்படுவதற்காக இப்படி செய்தாய். அப்படி சொல்லப்பட்டு விட்டது. அவரையும் நரகத்திலே முகம் குப்புற தூக்கி வீசி எறியப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இந்த இஹ்லாஸிலிருந்து விலகி இருக்க முடியாது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இந்த இஹ்லாஸிலிருந்து விலகி இருக்க முடியாது. ஒரு மனிதன் முஃமினா முனாஃபிகா, ஒரு மனிதன் முஃமினா முராயா, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூமினா அல்லது நயவஞ்சகனா, அல்லாஹுவை மட்டும் நாடக்கூடிய உண்மையான மூமினா அல்லது முகஸ்துதிக்காரனா. சகோதரர்களே, இந்த இடைவெளி, இப்படி இருவருக்கும் இடையில் உண்டான இந்த வித்தியாசம் இருக்கிறது, அதுதான் இஹ்லாஸ். எந்த அளவு ஒரு அடியாரிடத்தில் இஹ்லாஸ் உருவாகி ஈமான் உயர்வதை போல, ஈமான் வலுவடைவதை போல, ஈமான் பலம் பெறுவது போல, ஈமான் அபிவிருத்தி அடைவது போல, அந்த ஈமானோடு இபாதத்தோடு அவனுடைய இஹ்லாஸும் பெருகிக் கொண்டே இருந்தால், வலுப்பெற்றுக் கொண்டே இருந்தால், சகோதரர்களே, அத்தகைய அடியார்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சிறு சிறு அமலும் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை வகிக்கும். இன்று நம்முடைய அமல்கள், நம்முடைய துஆக்கள், நம்முடைய இபாதத்துகள், அவற்றில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்ன? ஏன் நம்முடைய இபாதத்துகளிலே நாம் அந்த ருசியை, இபாதத்துக்கு என்று உள்ள அந்த ருசியை சரியாக உணர முடிவதில்லை. சகோதரர்களே, இஹ்லாசுடைய பலவீனம். சஹாபாக்களுடைய அந்த கொடையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸுப்பு அஸ்ஹாபி, எனது தோழர்களை விமர்சனம் செய்யாதீர்கள், ஏசாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். உங்களிலே ஒருவர் மலையளவு தர்மம் செய்தாலும், உங்களிலே ஒருவர் மலையளவு தர்மம் செய்தாலும், எனது தோழர் ஒரு கையளவு செய்த தர்மத்தை அந்த தர்மம் அடைய முடியாது. நாம் மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஒரு கைப்பிடி அளவு செய்த அந்த தானிய தர்மத்துக்கு கூட சமமாகாது என்றார்களே. அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன காரணம் தெரியுமா? என்ன ரகசியம் தெரியுமா? அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் அவனுடைய நபியை எங்கெல்லாம் உயர்த்துகின்றானோ, நபியை எங்கெல்லாம் போற்றி புகழ்கின்றானோ, அந்த இடத்திலே நபியின் தோழர்களை எப்படி புகழ்கிறான் பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிதாவு அலல் குஃபார் ருஹமாவு பைனஹும் யப்தகூன ஃபத்லன் மினல்லாஹி வரிதுவானா. அல்லாஹ்வுடைய சாட்சி சகோதரர்களே, படைத்த ரப்பு உள்ளத்தின் ரகசியங்களை அறிந்தவன். யஅலமு கைனத்தல் அயுன் வமா துஃபி ஸுதூர், யாரிடம் நமது கடைக்கண்கள் செய்கின்ற மோசடிகளை நாம் மறைக்க முடியாதோ, நம்முடைய உள்ளங்களின் ரகசியங்களை யாரிடத்தில் மறைக்க முடியாதோ, யார் வெளிப்படையானதையும் ரகசியங்களையும் அறிவானோ, இன்னஹு யஅலமுல் ஜர் இன்னஹு யஅலமுல் ஜஹர், அவன் வெளிப்படையானதையும் அறிவான், வமா யஃபா மறைவானதையும் அறிவான். அந்த ரப்பு தன்னுடைய நபியின் தோழர்களின் உள்ளத்தை அறிந்தவன். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அந்த சஹாபாக்களின் உள்ளங்களை அல்லாஹ் அறிந்தான். அவன் சாட்சி சொல்கிறான், யப்தகூன ஃபதலன் மினல்லாஹி வரிதுவானா, இந்த சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் அருளை தேடுவதும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுவதும் மட்டும்தான் இருந்தது. அவர்களுடைய ஹிஜ்ரத்தை கொண்டு அல்லாஹ்வை மட்டும் நாடினார்கள். அவர்களுடைய ஹிஜ்ரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடினார்கள். நுஸ்ரத், அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்தார்களே, அதை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடினார்கள். அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய நபிக்கும் இந்த தீனுக்கும் என்னென்ன தியாகங்களை செய்தார்களோ, யார் எத்தகைய தியாகங்களை செய்தார்களோ, அதிலே அபூபக்கரும் அடங்குவார், உமரும் அடங்குவார், உஸ்மானும் அடங்குவார், அலியும் அடங்குவார், நூற்றுக்கணக்கான முஹாஜிர்கள் அன்சாரிகள், யாரால் எவ்வளவு முடியுமோ. அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஹீன ஃபிஸ் ஸதகாத் வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும் ஃபயஸ்கரூன மின்ஹும் ஸஹிரல்லாஹு மின்ஹும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்காக தர்மம் செய்வதற்கு அழைக்கின்றார்கள். சிலர் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். சில தோழர்கள் வெட்கப்பட்டுக் கொண்டு தனது கைப்பிடி அளவு மட்டும் இருந்த உணவை கொண்டு வந்து ஓரமாக அந்த நபியின் முன்னால் வைத்துவிட்டு செல்கிறார்கள். இதை பார்த்து தூரத்தில் உட்கார்ந்திருந்த முனாபிக்குகள் கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். இவர் கொடுக்கக்கூடிய இந்த கைப்பிடி தர்மத்தை கொண்டு என்ன ஆகப் போகிறது, இவர்கள் முகத்துதிக்காக கொண்டு வந்தார்கள் என்று அந்த முனாபிக்குகள். சகோதரர்களே, யார் நபியின் தோழர்களை குறை சொல்வார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா அவருடைய வேதத்திலே முனாஃபிக்குகள் என்று அடையாளப்படுத்துகின்றான். இப்படி ஒரு கூட்டம் சஹாபாக்களை விமர்சனம் செய்தது. அல்லாஹு தஆலா கூறினான், அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஹீன், யார் மனமு வந்து உபரியாக தன்னிடத்தில் இல்லை என்றாலும் இருந்ததை வறுமையோடு கொண்டு வந்து தர்மம் கொடுத்தார்களோ, வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு என்னிடத்தில் எது இருக்கிறதோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பேன் என்று கொடுத்தார்களோ, அவர்களை குத்தி பேசுகின்றார்களே, அவர்களை பரிகாசம், அவர்களை கேலி கிண்டல் செய்கிறார்களே. அல்லாஹ் சொல்கிறான், நான் இவர்களை கேலி பரிகாசம் செய்கிறேன், இவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள்
அவர்களுடைய உள்ளத்திலே இஹ்லாஸை தவிர எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய திருமுகம், அல்லாஹ்வுடைய திருமுகம், அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அதற்காகவே தேர்ந்தெடுத்தார். சகோதரர்களே, அகபாவுடைய ஒப்பந்தத்தை நினைவு கூர்வோம். இவ்வளவு ஒரு சிரமமான கட்டம் அது, எவ்வளவு ஒரு சோதனையான நேரம் அது. இவர்களோ ஹஜ்ஜுக்காக வந்திருக்கின்றார்கள். குறைஷிகள் சுற்றி சூழ்ந்து கொண்டால் இந்த 80 பேருடைய கதி அவ்வளவுதான். இவ்வளவு ஆபத்துகள் தெரிந்தும் கூட ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். நாம் எப்படி இனி ரசூலுல்லாஹ்வை மக்காவிலே விட்டு வைப்பது? நாம் எல்லாம் மதீனாவிலே சந்தோஷமாக இருக்க நபி மக்காவிலே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பதா நபியை அழைத்து சென்று விடுவோம் என்று அதே தேடலிலே ஆசையிலே மதீனா வாசிகள் அன்சாரிகள் வருகின்றார்கள். சந்திப்பு நடக்கின்றது. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு பேசுகின்றார்கள், மற்றவர்கள் பேசுகின்றார்கள், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றால் உங்களுக்கு என்ன பாதிப்பு உண்டாகும், எப்படிப்பட்ட சோதனைக்கு ஆளாகுவீர்கள் என்பதையெல்லாம், ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படக்கூடிய எதிர்வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விவரிக்கப்படுகின்றது. சகோதரர்களே, உலகத்திலே வேறு யாராக இருந்தாலும் சரி, அந்த நேரத்திலே இத்தகைய ஒரு குழப்பமா, இத்தகைய ஒரு பாதிப்பா, இத்தகைய ஒரு சங்கடமான நிலைமைக்கு ஆளாகுவோமா என்று தெரிவார்களே என்னால் அறிவார்களே ஆனால் முந்தி இருக்க மாட்டார்கள், முன் வந்திருக்க மாட்டார்கள். சகோதரர்களே, இவற்றையெல்லாம் கேட்டதற்கு பிறகு அத்தனை அச்சுறுத்தல்களையும் தெளிவாக தெரிந்ததற்கு பிறகு சீராவிலே வருகிறது. அந்த அன்சாரிகள் ரசூலுல்லாவிடத்திலே ஒரே கேள்வி கேட்டார், இரண்டாவது கேள்வி இல்லை, ஒரே கேள்வி கேட்டார். நம்மை போன்றும் கிடையாது. சரி, இப்ப நான் ஃபீல்டு ஒர்க் எல்லாம் செய்யறேன், கடைசியில் எனக்கு ஏதாவது பதவி கிடைக்குமா, எனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைக்குமா, நான் வாரி வாரி வழங்குறேன், எனக்கு அடுத்து என்ன கிடைக்கும், எனக்கு என்ன அடுத்து போஸ்ட் கிடைக்கும், என் பேருக்கு என்ன கிடைக்கும்? சகோதரர்களே, இப்படிப்பட்ட அற்பமான எண்ணங்கள் எல்லாம் சஹாபாக்களின் மனதிலே தோன்றியதே கிடையாது. அல்லாஹ் அவர்களை சுத்தப்படுத்தினான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களை முரத்துதியிலிருந்து, புகழை விரும்புவதிலிருந்து, பெருமையை விரும்புவதிலிருந்து, மக்கள் தன்னை உயர்வாக மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பிலிருந்து, கெட்ட குணங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் நபி அவர்களை சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். யார்? அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி ஓதி மறுமையை எடுத்துக்கூறி எடுத்துக்கூறி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தங்களது தோழர்களின் உள்ளங்களை பண்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அந்த தோழர்கள் கேட்ட ஒரே கேள்வி, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அனைத்தையும் இதற்காக இழக்க தயார், நீங்கள் சொல்வதைப் போல அரபுகளும் அஜமிகளும் எங்களை பகைப்பார்கள், நாங்கள் கொல்லப்படுவோம், எங்களது பெண்கள் விதவையாக்கப்படுவார்கள், எங்களது குழந்தைகள் எஜ்ஜிமாக்கப்படுவார்கள், சரி இதற்கு பிறகு எங்களுக்கு என்ன கிடைக்கும், இதற்கு பிறகு எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அமைதியாக, மிக அமைதியாக அந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபலகுமுல் ஜன்னா, ஃபலகுமுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, நான் முதலாவதாக மையச்சுகிறேன், நான் முதலாவதாக மையச்சுகிறேன் என்று அந்த 80 தோழர்களும் ஒருவர் மேல் ஏறிக்கொண்டு போட்டி கொண்டு கொண்டு மையச்சுகின்றார். அதிலே பலர் இரண்டு முறை மையச்செய்து கொடுக்கின்றார். சகோதரர்கள், இதுதான் இஹ்லாஸ், அல்லாஹ்வுடைய திருமுகம். மறுமையின் நோக்கம் சொர்க்கத்தின் வெற்றி மட்டுமே, எந்த அமலை செய்தாலும் சரி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு பணியாளர் பள்ளிவாசலை கூட்டுவார். சில நாட்களாக அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி விசாரிக்கின்றார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர் ஒரு நாட்களுக்கு முன்னால் இறந்து விட்டார். இரவு நேரமாக இருந்தது. உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக நாங்களே அடக்கம் தொழுக வைத்து அடக்கம் செய்து விட்டோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டார்கள், எனக்கு நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா, எனக்கு நீங்கள் அறிவித்திருக்க வேண்டாமா, அவருடைய கபரை எனக்கு காட்டுங்கள் என்று கூறி அவருடைய கபருக்கு சென்று அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக மீண்டும் தொழுதார்கள். சகோதரர்களே, இது எதனால்? அந்த மனிதரிடத்திலே இருந்த இக்லாஸ், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒருவரை நேசிக்கின்றார்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை நேசிக்கின்றார் என்றால் அல்லாஹ்வுடைய வகை இல்லாமல் நேசிக்க மாட்டார், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நேசிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் அல்லாஹ்விடத்திலும் நேசத்திற்குரியவர்கள், இக்லாஸ் உடையவர்கள். வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அய்ருதுஹு, நாம் திருப்திப்படுத்துவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும். சகோதரர்களே, அந்த பணியாளர் யாரும் எதிர்பார்க்காத நேரத்திலே அவர் வருவார், சுத்தம் செய்வார். எந்த கூலியையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய நபியின் மஸ்ஜிதை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். அந்த பரிசுத்தமான எண்ணத்தோடு செய்யப்பட்ட அந்த அமல் பாருங்க சகோதரர்களே, அவருக்கு நபியின் துவா தவறிவிட்டது. நபியுடைய ஜனாதா தொழுகை, நபி தொழ வைக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அரசுடைய இறைவன் அதை தவறவிடவில்லை. அரசுடைய இறைவன் அதை தவறவிடவில்லை. நபிக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம் என்று சஹாபாக்கள் இரவோடு இரவாக அடக்கம் செய்து விட்டார்கள். ஓரிரு நாட்கள் கழித்து நபி விசாரிக்க, சஹாபாக்கள் பதில் சொல்ல, பிறகு அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு சென்று அந்த ஜனாதா தொழுகையை தொழுது துவா செய்கிறார்கள் என்றால் தான் இக்லாஸ். நம்முடைய அமலை அல்லாஹ்விற்கு மட்டுமே நாம் ஆக்கிக் கொள்ளும் போது அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹ்மத்துக்கும் நபிமார்கள் நல்லவர்களுடைய துவாக்களுக்கும் அல்லாஹு தஆலா நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்குகிறார். இந்த இக்லாஸ் எந்த அளவு, இக்லாஸும் இக்லாஸாக இருக்க வேண்டும், இக்லாஸும் இக்லாஸாக இருக்க வேண்டும். நாவிலே இக்லாஸும் உள்ளத்திலே நயவஞ்சகமும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் மூன்று மனிதர்களுடைய சம்பவங்களை. காட்டிலே செல்லும் போது மழை அதிகமாகிறது, ஒரு குகையிலே ஒதுங்கலாம் என்று நினைக்கின்றார்கள். அப்போது காற்று மழையினால் மேலிருந்த ஒரு பெரிய பாறை உருண்டு விழுந்து குகை வாசலை அடைத்துக் கொள்கிறது இல்லையா. இந்த நேரத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், அவர்களை எந்த ஒரு அமலின் பொருட்டால் அல்லாஹு தஆலா பாதுகாத்தார். ஒவ்வொருவரும் அல்லாஹுக்கு மட்டுமே கலப்பற்ற முறையில் தான் செய்த அமலை சொல்லி காட்டுகின்றார். சகோதரர்களே, வாழ்நாளிலே இப்படிப்பட்ட அமல்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய தனிமையில், யாரும் பார்க்காத இடத்தில், யாரும் நம்மை அறியாத இடத்திலே நாம் அல்லாஹ்வின் அடியார்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ்விலும் உதவி செய்ய வேண்டும், உறவினர்களுக்கும் செய்ய வேண்டும், அண்டை வீட்டாருக்கும் செய்ய வேண்டும். எங்கே நம்மை பற்றி யாருக்குமே தெரியாதோ அந்த இடத்திலே அல்லாஹ்வின் அடியார்களுக்கு, இவர்கள் அல்லாஹ்வின் அடியார்கள், இவர்கள் மீது கருணை காட்டினால் அல்லாஹ் என் மீது கருணை காட்டுவான் என்பதற்காக தன்னை மறைத்துக் கொண்டு அல்லாஹிற்காகவே கருணை காட்டுவது. அந்த மூன்று பேரும் ரப்பிடத்திலே சொல்கிறார்கள், மூன்று அமல்களை, யா அல்லாஹ், எனது தாய் தந்தை இப்படி இப்படி இருந்தார்கள், அவர்களுக்கு நான் என்னுடைய ஆட்டின் பாலை கறந்து கொடுப்பேன், அதற்கு பிறகுதான் எனது மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஒரு முறை தூரமாக சென்று விட்டேன், வருவதற்குள் தூங்கிவிட்டார்கள். ஆனால் எனது தாய் தந்தைக்கு கொடுப்பதற்கு முன்னால் எனது பிள்ளை மனைவிகளுக்கு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் பாலை வைத்துக் கொண்டு அவர்கள் விழிக்கின்றவரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அழுது அழுது தூங்கிவிட்டார்கள். இறுதியில் காலையில் என் தாய் தந்தை விழித்து எழுத போதுதான் அவர்களுக்கு கொடுத்தேன். பிறகுதான் மிச்சத்தை எனது பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். இந்த ஒன்றை இறைவா உனக்காக நான் செய்திருந்தால் எங்களுக்கு உதவு. சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும், உங்களையும் மன்னிக்க வேண்டும். பலரை பார்க்கிறோம் மாற்றார்களின் கலாச்சாரத்திலே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே இப்படியான டேக்களிலே. இன்று மதர்ஸ் டே, என்னுடைய தாயோடு ஒரு செல்ஃபி, என்னுடைய தாயோடு ஒரு டிஃபன். இதுவல்ல சகோதரர்களே நம்முடைய கலாச்சாரம், இதுவல்ல நம்முடைய கலாச்சாரம். உனது தாய்க்கு நீ செய்வதை அல்லாஹ்வுக்காக செய், உனது தந்தைக்கு நீ செய்வதை அல்லாஹ்விற்காக செய். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய அமல்களிலே மிக உயர்ந்த அமல் உன்னுடைய தாயை மதிப்பது, உனது தந்தையை மதிப்பது. உனது தர்மங்களிலேயே மிகவும் நீ அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய தர்மம் உனது தாய் தந்தைக்கு செலவு செய்வது. எஸ் அலுவலக மாதா கொடுத்தால் பெயர் வராது, புகழ் வராது. இந்த எத்தனை பேர் அலட்சியம் செய்கிறார்கள், கணக்கு பார்க்கிறார்கள். தந்தைக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு கணக்கு பார்க்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு கொடுப்பார்கள், எத்தீம் கணாக்களுக்கு கொடுப்பார்கள். ஏன், அங்கே இன்ன தர்மஹத்தா என்று பெயர் வைக்கப்படும், பெயர் கூறி அழைக்கப்படும், பட்டமளிப்புகளாக அழைப்பார்கள். இந்த பள்ளிக்கு அதை செய்தார், இதை செய்தார் என்று போற்றுவார்கள், புகழ்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்தவர் சொல்கிறார், யா அல்லாஹ், எனது சிறிய தந்தையின் மகள் எனக்கு ரொம்ப பிடித்தமானவள், பலமுறை நான் அவளை அணுகினேன், அவள் இடம் கொடுக்கவில்லை. வறுமை ஏற்பட்டது, என்னிடத்திலே பசி பட்டினியோடு சில உணவுகளுக்காக தேடி வந்தார். அப்போது நான் உணவு கொடுப்பேன், என் ஆசையை நிறைவேற்றுவாயா என்று கேட்டேன். அவளோ நிர்பந்தத்தில் இருந்தால் சரி என்று சொன்னால் உணவை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு எனது ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே செயலை செய்வதற்கு எப்படி உட்காருவானோ அப்படி நான் உட்கார்ந்து விட்டேன். அந்த நேரத்திலே அவள் சொன்னால் அல்லாஹுவை பயந்துகொள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், உனக்கு தெரியும், அவள் எனக்கு அனுமதி கொடுத்து விட்டாள், உரிமை கொடுத்து விட்டாள். அந்த நேரத்தில் உன்னை தவிர பார்ப்பவர் யாரும் இல்லை, தடுப்பவர் யாரும் இல்லை. உனது பயத்துக்காக மட்டும் நான் அந்த இடத்தை விட்டு விலகினேன். அல்லாஹ் அவளுக்கு கொடுத்ததையும் திருப்பி வாங்கவில்லை. இஹ்லாசுடைய அமல். உடனே அடுத்த பாதி, மூன்றிலே இரண்டாவது பாதி நீங்கிவிட்டது. அடுத்தவர், யா அல்லாஹ், என்னிடத்திலே ஒரு பணியாளர் இருந்தார், வேலை செய்து விட்டு கூலி வாங்காமல் சென்று விட்டார். அவருடைய அந்த கூலியை வைத்து ஒரு ஆடு வாங்கினேன். பிறகு அந்த ஆட்டிலிருந்து அப்படியே குட்டிகள் பெருகி 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 ஒரு பெரிய மந்தையாகிவிட்டன. ஒரு நாள் அவர் என்னை தேடி வந்து என்னுடைய அந்த நாளுடைய கூலியை கொடுத்து விடு என்று சொன்னார். நான் நாடி இருந்தால் அவருக்கு அந்த நாளுடைய கூலி சில தீனார்களை கொடுத்து அனுப்பியிருக்கலாம். நான் இதெல்லாம் உன்னுடைய கூலிதான் என்று கூறினேன். அவர் சொன்னார், எஜமானரே என்னை பரிகாசம் செய்யாதீர், ஒரு ஏழையின் கூலியை கொடுப்பீர் என்று சொன்னார். நான் அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். அப்போது அதிலிருந்து எதையும் விடாமல் அத்தனையும் ஓட்டி சென்று விட்டார். நான் எதையும் நினைக்கவில்லை, அப்படியே கொடுத்து அனுப்பிவிட்டேன். அல்லாஹ்வே, இது உனக்காக செய்யப்பட்டிருக்குமேனால் எங்களை இந்த சோதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள். சகோதரர்களே, முற்றிலுமாக அந்த பாறை நீங்கிவிட்டது, அவர்கள் சுகமாக வீடு திரும்புகிறார்கள். சகோதரர், இது இஹ்லாசுடைய பரக்கத், இது இஹ்லாசுடைய பரக்கத். அல்லாஹ்வுடைய திருமுகம் நாடி செய்யப்பட்டால் அதனுடைய பரக்கத் சகோதரர்களே அமலிலே ருசி இருக்கும். உங்களுடைய அமலை பற்றிய நல்ல பெயரை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முவத்தா கிதாப் எழுதினார்கள். அவர்கள் எழுதியதை பார்த்துவிட்டு நானும் கிதாப் எழுதுவேன் என்று அந்த காலத்திலே வாழ்ந்த பல அறிஞர்கள் கிதாப் எழுதினார்கள். இமாம் மாலிக் இடத்திலே சொல்லப்பட்டது, நீங்கள் புத்தகம் எழுதினீர்கள், ஹதீஸ்களை முதலாவது புத்தகம், அதை பார்த்துவிட்டு அவர் இவர் இவர் அவர் எல்லாம் பல பேர் புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள், இனி உங்கள் புத்தகங்களை யார் படிப்பது என்று சொன்னார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா மிக அழகாக ஒரு பதில் சொன்னார்கள், மிக அழகான ஒரு பதிலை சொன்னார்கள். இந்த புத்தகங்களில் எதை கொண்டு அல்லாஹ்வுடைய திருமுகம் நாடப்பட்டதோ அது மட்டுமே மீதமாக இருக்கும், மற்றது மீதமாக இருக்காது. அந்த அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் வரலாற்றிலேயே குறிப்பில்லாமல் சென்று விட்டது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய புத்தகத்தை இன்று வரை நாம் படிக்கின்றோம், பரப்புகின்றோம், அதன் மூலமாக பயன்பெறுகிறோம். சகோதரர்களே, இது இஹ்லாஸ். நமக்கு புரிவதில்லை, நாம் அப்படியே, அதுவும் குறிப்பாக இந்த ஆடம்பர வாழ்க்கை, பகட்டு வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவது என்ற இந்த ஒரு தவறான மனபோகத்திலே நாம் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறோம். சில சலப்புகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இஹ்லாஸ் என்பதற்கு விளக்கம், இஹ்லாஸ் என்பதற்கு விளக்கம், கவனிங்க வித்தியாசத்தை, நீ செய்த பாவத்தை, நீ செய்த ஒரு தவறை நீ மறைக்க முயற்சிப்பதை விட நீ செய்த ஒரு நல்லமலை மறைக்க முயற்சி செய், அது இஹ்லாஸ். எப்படி சலப்புகள் என்ன செய்வார்கள் என்றால், அமலை மறைத்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் மட்டும் அவர்களை நமக்கு முன்னுதாரணமாக ஆக்கி அந்த அமல்களை வெளிப்படுத்தி இருக்கவில்லை என்றால் நாம் அறிந்திருக்க மாட்டோம். அந்த முன்னோர்களை அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியாக ஆக்கினார், அதனால் அவர்கள் மறைத்து மறைத்து செய்த அமல்கள் எல்லாம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு வெளிப்படுத்தப்பட்டு இன்று நமக்கு பாடங்களாக, படிப்பினைகளாக இருக்கின்றன. சகோதரர்களே, அபூபக்கரில் இருந்து, உமரில் இருந்து, உஸ்மானில் இருந்து, அந்த சஹாபாக்களில் இருந்து, பிறகு தாபியங்களில் இருந்து, அடுத்து தபுஅ தாபியங்களில் இருந்து, இமாம்களில் இருந்து அந்த வரலாறுகளை படித்து பாருங்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய முகத்துக்காக மட்டும் செய்தார்கள் அந்த அமலை. அல்லாஹ் அந்த அமலை வெளிப்படுத்தினார், அந்த நல்ல அமலை அல்லாஹ் வெளிப்படுத்தி நமக்கு பாடமாக, படிப்பினையாக ஆக்கினார். நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? يستخفون من الناس ولا يستخفون من الله. அல்லாஹ் சொல்கிறான், இந்த மக்கள் பார்த்து விடக் கூடாது என்பதற்காக பாவங்களை மறைத்து செய்கிறார்கள். அல்லாஹ் பார்க்கவில்லையா? அல்லாஹ்விடத்தில் இவர்கள் மறைக்க மாட்டார்களா? அதாவது அல்லாஹ் பார்க்கிறார் என்று பாவத்தை இவர்கள் விடமாட்டார்களா? பாவத்தை மறைக்கிறோம், ஒரு அமலை நாம் செய்து விட்டாலே யாராவது அதை பார்ப்பார்களா? நம்மை புகழ மாட்டார்களா? நமக்கு ஒரு கண்ணியம் கிடைக்காதா? நான் செய்த இந்த நல்லதை பற்றி சொல்ல மாட்டார்களா? எதிர்பார்ப்பு, நஃப்ஸுடைய எதிர்பார்ப்பு, புகழுடைய எதிர்பார்ப்பு, மதிப்புடைய எதிர்பார்ப்பு உள்ளத்திலே ஊசலாடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா. அந்த சலப்புகள் என்ன செய்வார்கள் என்றால், சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுடைய அமல்களை மறைக்க முயற்சி செய்வார்கள், அமல்களை மறைப்பார்கள். அல்லாஹ் வெளிப்படுத்துவான். யார் வெளிப்படுத்துவான் சொல்லுங்க? அல்லாஹ் வெளிப்படுத்துவான். நல்லா புரிஞ்சுக்குங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல விருந்தாளி வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களிடத்துல அனுப்புறாங்க, ஏதாவது நம்ம இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி. எல்லா மனைவிகளும் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களை சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, தண்ணீரை தவிர நம்ம வீட்டுல எதுவுமே இல்லைங்கிறாங்க. விருந்தாளிக்கு யார் விருந்து உபசரணம் செய்வது? யார் விருந்து கொடுப்பது? விருந்து உபசரணம் இருக்கிறத கொடுக்கறதா விருந்து, புரியுதுங்களா இல்லையா? அல்ல, நமக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். விஷயத்துக்கு வாங்க. என்ன கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இரவு இந்த விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கணும், யாரு கொடுக்கிறது? எல்லாம் அமைதியா இருந்தாங்க, எல்லாருமே ஏழையா இருந்தாங்க, அல்லது எல்லாமே அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டு ஏழையா இருந்தாங்க. அவர்கள் ஏழ்மையை தேடிக்கொண்டார்கள், ஏழைகள் அல்ல, அல்லாஹ்வுக்காக கொடுத்து கொடுத்து ஏழையானவர்கள், தர்மம் கொடுத்து கொடுத்து ஏழையானவர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அபு தல்ஹா வர்றாரு, ரசூலுல்லாஹி எங்க வீட்டுக்கு அனுப்பியிருங்களேன், நான் கூட்டிட்டு போயிடுறேன். அங்க போய் மனைவி இடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹி விருந்தாளியை கூட்டிட்டு வர போறேன். அப்ப மனைவி சொல்றாங்க, அபு தல்ஹா என்ன ஒண்ணுமே இல்லையே, பிள்ளைங்களுக்கு மட்டும்தான சில கவலை உணவு இருக்குது, என்ன செய்யறது, என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. அப்ப அபு தல்ஹா ஒரு ஐடியா சொல்ல, நல்லது செய்யறதுக்கு ஐடியா பண்ணணும், தப்பு செய்யறதுக்கு ஐடியா பண்ணக்கூடாது. இதான் நமக்கு சஹாபாக்களுக்கு வித்தியாசம். அவர்கள் எதுக்கு ஐடியா பண்ணாங்க, எதுக்கு அமல் செய்யறதுக்கு, இபாதத்து செய்யறதுக்கு, நன்மையில முந்துறதுக்கு. ஜிஹாதுக்கு போனோம், ரெண்டு பேர் வர்றாங்க, வயசு குறைவு, நிக்கிறாங்க விரல்கள் மேல நின்று கொண்டு, எப்படியாவது ரசூலுல்லாஹ் எங்களை அனுப்பிட மாட்டாங்களா உயரமானவங்க சொல்லி. இதான் சஹாபாக்களுடைய தபியா, அவங்களுடைய இயற்கை சுபாவம். இபாதத்துக்கு ஐடியா செய்வாங்க, இபாதத்துக்கு அவங்க ஒரு காரணத்தை தேடுவாங்க. நம்ம தப்புக்கும் பாவத்துக்கும் தந்திரம் செய்வோம், நன்மையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு, கடமையை விட்டு விலகிறதுக்கு தந்திரம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, மன்னிப்பானாக. அப்பா அபு தல்ஹா சொல்றாங்க, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க விளக்க சரி செய்யற மாதிரி விளக்க அணைச்சு போட்டுருங்க, பிள்ளைங்களை முன்னாடியே தூங்க வச்சிருங்க, நம்ம சாப்பிடுற மாதிரி பாசாங்க காட்டுவோம், விருந்தாளி நல்லபடியா சாப்பிட்டு போயிட்டோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இந்த சம்பவம் யாருக்கும் தெரியாமல் அபு தல்ஹா செய்தா இல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். யார்கிட்டயாவது பெருமை அவர் பேசினாரா, நான் விருந்தாளியை கூட்டிட்டு போய் இப்படி இப்படி ஐடியா பண்ணி சாப்பாடு கொடுக்க போறேன்னு சொல்லி, அல்லது யார்கிட்டயாவது அவர் ஏதாவது பிரஸ்தாபிச்சாரா? எல்லாம் முடிஞ்சிருச்சு கம்கமா. காலையில வர்றாரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிரிக்கின்றார்கள். அபு தல்ஹா, உங்களுடைய ரப்ப ஆச்சரியப்பட்டு விட்டார், நீங்கள் செய்த காரியத்தால் உங்களது ரப்ப சிரித்து விட்டார். என்ன செய்தீர் ரசூலல்லாஹ், என்ன செய்தீர், வஹி வந்து விட்டது, அல்லாஹ் இறக்கிவிட்டான் வசனத்தை, அல்லாஹ் இறக்கிவிட்டான். தனக்கு பசி பட்டினி இருந்தாலும் தன்னிடம் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை தேர்ந்தெடுத்தவர்கள் அல்லவா அவர்கள். ரசூலுல்லாஹ் புரியல என்ன செஞ்சார் அபு தல்ஹான்னு கேட்டாங்க. அபு தல்ஹா சொல்லுங்கள், உங்கள் ரப்ப ஆச்சரியப்பட்டு விட்டார், வேதத்தில் ஓதப்படக்கூடிய வசனத்தை இறக்கிவிட்டார், நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்தீர்கள். வேற வழி இல்ல, ரசூலுல்லாஹ் கேட்டா சொல்லிதான் ஆகணும். சொன்னார்கள், இப்படி செய்தேன், இப்படி செய்தேன் என்று. சகோதரர்களே, அது இன்று புகாரியினுடைய ஹதீஸாக, முஸ்லிமினுடைய ஹதீஸாக நமக்கு பாடமாக, படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கினார். இஹ்லாஸ் சகோதரர்களே, இஹ்லாஸ் நம்முடைய அமல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்க வேண்டும். எந்த அமலாக இருந்தாலும் சரி, அதை உயர்த்துவது அல்லாஹ்வுடைய காரியம். நாம் அந்த அமலின் பக்கம் பார்க்கக்கூடாது, நான் இப்படி செய்தேன் என்று எண்ணக்கூடாது. அந்த காலத்திலே பாருங்கள், நீங்கள் புகாரியிலே பார்த்தால் முன்னோர்களுடைய சம்பவம் என்று தனி ஒரு பாடம் இருக்கும். இஹ்லாஸாக செய்யப்பட்ட அமலை நமக்கு படிப்பினையாக, பாடமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டார். ரெண்டு சம்பவம் பாருங்க. ஒரு மனிதர் வயல்ல இருக்கிறார், அப்ப மழையுடைய மேகம் வருது, ஆனா எங்கேயுமே மழை பெய்யல, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு இல்லையா. கடைசியில ஒரு சப்தம் கேட்கிற இன்னாருடைய பூமியில போய் நீ மழை பொழிய வேண்டும் என்று என்னால வித்தியாசமா இருக்குது. பின்னாடியே ஓடுறாரு மேகத்துக்கு பின்னாடி, போனா ஒரு நிலத்துல போய் தேவையான அளவு மழை பொழிஞ்சிட்டு மேகம் போயிடுச்சு, உட்காந்துக்கிட்டாரு அங்கே. என்னதான் நடக்குது பாப்போம், என்னதான் நடக்குது பாப்போம் சொல்லி பார்த்தா அங்க ஒரு மனிதர் வர்றாரு, வந்து விவசாயம் பண்றாரு, எல்லாம் செய்யறாரு, போறாரு, பிடிச்சுக்கிட்டாரு போய்வர். எனக்கு சொல்லு நீ யாரு, நீ என்ன செய்யற, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்னப்பா நீ யாரு தென்ன வந்துகிட்டு ஒம்பு எடுத்துக்கிட்டு இருக்க போப்பாங்க, நீ சொல்லிதான் ஆகணும், நீ யாரு என்ன செய்யற, உன்னுடைய அமல் என்னன்னு சொல்லு. இல்லையா, சொல்லவே மாட்டேங்கிறார் அவர், இவர் சொல்லியே ஆகணுங்கிறார். கடைசியில் இவர் சொன்னார், இந்த பாருங்க பிரச்சனை தான், இந்த மேகம் வந்துச்சு எங்கேயுமே மழை பொழியல, அப்ப சத்தம் வந்துச்சு இன்னாருடைய மகன் இன்னாருடைய பூமியில போய் நீ மழை பொழியணும்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இது வாழ்க்கையில, அதான் அந்த மேகத்துக்கு பின்னாடியே வந்த கரை கரெக்டா உங்க இடத்துல மட்டும் மழை பொழிஞ்சிட்டு போயிடுச்சு. இப்ப எனக்கு சொல்லுங்க, அந்த அடியார் சொல்கிறார், இப்படி ஒரு சம்பவத்தை நீ சொல்லியதற்கு பிறகு நான் உனக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும், எனக்கு இந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய விளைச்சல்களை மூன்றாக பிரிக்கிறேன், ஒன்று குடும்பத்துக்காக, ஒன்று தர்மத்துக்காக, மற்றொன்று அடுத்த மகசூலுக்காக, அடுத்த விளைச்சலுக்காக. இதுதான் இதுதான் இதன் பொருட்டால் அல்லாஹ் உனக்கு செய்த கண்ணியம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இஹ்லாஸா இல்லையா, எங்கோ நடந்த சம்பவம், அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் நாடப்பட்ட சம்பவம், அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்துறா பாத்தீங்களா. நம்ம கொஞ்சம் செஞ்சுட்டா போதும், குதிக்கிற குதிய பார்க்கணுமே, அல்லாஹ் ஆடுற ஆட்டத்தை பார்க்கணுமே, கொஞ்சம் நல்லது நம்மள்கிட்ட இருந்தா போதும், அவ்வளவுதான். இந்த காலத்துல நான் தான் ஹசன் பசரி, நான் தான் முகமது பினிசீரின் மாதிரி. இன்னொரு சம்பவம் பாருங்க, இந்த காலத்துல கடன் வாங்குறவங்க எப்படி இருக்கிறாங்க, கைமாத்து வாங்குறவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க. ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்கிறாரு, கைமாத்து கேட்கிறாரு, அவர் சொல்றாரு ஏதாவது அடமான வைங்கிறது, இவர் சொல்றாரு இருந்தா அதையே வித்திருப்பணுங்கிறாரு, சாட்சி கொண்டு வாங்குங்கிறாரு, அல்லாஹ்வத்தவர் எனக்கு சாட்சியே இல்லைங்கிறாரு, நீ இவ்வளவு பெரிய பேரை சொன்னதுக்கு பிறகு நான் கொடுக்காம இருக்க முடியாதுன்னு அவர் கொடுத்துடுறாரு. இவரும் வாங்கிட்டு வந்துடுறாரு, ஒரு தவணையை நிர்ணயிக்கிறாரா, அதுக்குள்ளார நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு, புரியுதா. அப்ப அந்த தவணை வருது, அந்த தவணையில கொடுத்துருவோம் சொல்லிட்டு அந்த தொகையை ரெடி பண்ணிக்கிட்டு இவர் அந்த ஊருக்கு போறதுக்காக பார்த்தா, அந்த ஊருக்கும் இவருடைய ஊருக்கும் இடையில ஒரு பெரிய நதி ஏற்கனவே காய்ந்திருந்தது, இப்ப மழை காலங்கள்ல தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. யா அல்லாஹ் என்னடா பண்ணுவேன் நான், நேரமும் நெருங்கிருச்சு கொடுக்கறதுக்கு, இப்ப நான் கொடுக்கணும், ஒன்ன சாட்சியாக்கிட்டு வந்தேன், இப்ப இப்படி ஓடுதே, என்னால எப்படி போக முடியும், எந்த ஓடையும் இல்ல, எதுவுமே இல்லையே, நான் எப்படி கடக்கிறது, ஆனா கொடுக்கணும், ஆனா இப்ப கொடுக்கணும், நீ எது கரெக்டா இருந்துச்சு. என்ன செஞ்சாரு, ஒரு கட்டையை எடுத்து, ஒரு மர எடுத்து அதை தோண்டி அதுல இந்த தீனாரை வச்சு, பிறகு அந்த கட்டையை இன்னொரு கட்டையை வச்சு அடைச்சு அதுல ஒரு புள்ளர ஒரு கடிதம் தீ வச்சிட்டாரு, இன்னாருடைய மகன் இன்னாரிடத்துல வாங்கப்பட்ட தொகை இது, நேரம் வர்றது வந்துருச்சு, கொடுக்க நினைச்சேன், ஆனா மழையினால வெள்ளம் ஓடுறதுனால கொடுக்க முடியல, யாரெல்லாம் இதை அவர்கிட்ட சேர்த்துரு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டார். இல்ல இந்த கட்டைய தூக்கி போட்டார், அல்லாஹ்வுடைய முகம் நாடப்படுகிறது, இது வாக்கு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி வாங்கி இருக்கிறேன், நான் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் உதவி செய்யும், அல்லாஹ் உதவிக்கு இறங்கி விடுவான். அப்ப அந்த மனிதர் சஹீஹ் புகாரியில் உள்ள அறிவிப்பு, அப்ப அந்த மனிதர் அவர் ஏதாச்சுமா ஏதாவது அந்த காலத்தில் வருவாங்க பாருங்க, கடல் ஓரத்தில் நதிகள் ஓரத்தில் ஏதாவது கட்டைகள் சேருமா, அதை எடுத்துட்டு போய் அவங்க எரிச்சு பயன்படுத்துவாங்க. பார்த்தா ஒரு கட்டை வருது, வித்தியாசமா இருக்குது, எடுத்துறாரு வீட்டுக்கு கொண்டு போறாரு, பார்த்தா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அது திருப்பி திருப்பி பாக்குறாரு, பார்த்தா ஒரு இடத்துல பொழந்து இருக்க மாதிரி தெரியுது, பொழந்து அடைச்சிருக்க மாதிரி தெரியுது. அவருடைய மனசுல அல்லா போடுறான், அது என்ன பொழந்து இருக்கிறாங்க அடைச்சிருக்காங்க எடுத்து பாப்பன்னு பார்த்தா, அவர் கொடுத்த அந்த கடன் இருக்கு, அதோட அந்த கடிதம் இருக்குது, அவருடைய பேரும் அது எழுதப்பட்டிருக்கு. முடிஞ்சிருச்சா, அதுக்கு பிறகு அந்த வெள்ளம் எல்லாம் நிக்குது, காலம் சகஜமாகுது, இருந்தாலும் இந்த மனிதர் இருக்காரு யாரு, வாங்கியவர், அவருக்கு பயம், மாறி சேர்ந்துச்சா இல்லையா? இதுதான் இஹ்லாஸ், இதுதான் தக்வா. போய் சேர்ந்துச்சா இல்லையா? யா அல்லாஹ் என்ன செய்து தெரியலையே. அந்த அதே போல இன்னொரு கொஞ்சம் காசு அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு அந்த ஊருக்கு இவரை தேடி போறார். போய் தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க, அல்லாஹ் சாட்சியாக்கி வாங்கின அந்த நேரம் வந்துருச்சு, கொடுக்க முடியல. அந்த நேரம் வந்துருச்சு, கொடுக்க முடியல. இந்த மாதிரி அந்த நதியில வெள்ளம் ஓடுனதுனால அந்த காசு நான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் கவனிங்க. போய் என்ன சொல்லல, ஐயா இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சு, அப்ப நான் ஒரு கட்டையில இந்த காசை வச்சு அல்லாஹ் பேரை சொல்லி தூக்கி போட்டேன் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? ஒரு கால அந்த மனிதர் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை பொய்ப்பித்திருந்தால் அவர் மீது குற்றம் இல்லை, சரியா? இவர் அல்லாஹ்வுக்காக எதை செய்தாரோ அதை மறைக்க நாடினார். இந்தாங்க உங்க காசு வாங்கிக்கன்னு கொடுக்கிறார், அதே தீனாரை கொடுக்கிறார். அவருடைய இஹ்லாஸை பாருங்க. அவர் விரும்பி இருந்தால் மறைத்திருக்கலாமல்லவா. அல்லாஹ்வின் அடியானே, இப்படி இப்படி நீ செய்தாயா, எனக்கு இப்படி இப்படி கிடைத்தது, அதில் இப்படி எழுதப்பட்டிருந்தது, அல்லாஹ் உன்னுடைய கடனை அடைத்து விட்டான், நீ அடைக்க நாடியது எதை செய்தாயோ அல்லாஹ் அதை என்னிடம் சேர்ப்பித்து விட்டான். பாத்தீங்களா இல்லையா? இதான் இஹ்லாஸுடைய பரக்கத், இதான் இஹ்லாஸுடைய பரக்கத். ரஹ்மான் வந்து விடுவான் உதவுவதற்காக முக்லிசீன்களுக்கு. சகோதரர்களே, அத்தகைய இஹ்லாஸுடைய குறைவின் அந்த துர்பாக்கியத்தால் நாம் இன்று அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அமல்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்றன, ஆனால் இஹ்லாஸால் மிக பலவீனமாக இருக்கின்றன. நிறைய சம்பவங்களை சொல்லலாம். நாம் சொல்வது நமக்கு சொல்வது மட்டும் நமக்கு நோக்கமல்ல, நாம் அவற்றை தேட வேண்டும். நம்முடைய முன்னோர்களின் வாழ்க்கையிலே நடந்த அந்த அரிய சம்பவங்கள் குர்ஆனிலே ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கின்றன. குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்கின்றன சகோதரர்கள். அதற்கு பிறகு ஹதீஸுகளிலே அந்த நல்லவர்களுடைய சம்பவம், லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துல்லி உலில் அல்பாப், அவர்களின் வரலாறுகளிலே புத்தி உள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அவற்றை படித்து படித்து நம்முடைய இஹ்லாஸை கூட்ட வேண்டும், நம்முடைய இஹ்லாஸை கூட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கும் அல்லாஹ்வுடைய அன்புக்கும் நமக்கு தேவை நம்மிடத்தில் இஹ்லாஸ் இருப்பது. இறுதியாக ஒரு சஹாபியின் சம்பவத்தை கூறி நிறைவு செய்கிறேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இரவிலே அவர்கள் செல்கிறார்கள் வேண்டி, வரும்போது தாமதமாகி விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து விடுகிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்தவுடனே, மனைவியே தாமதமாகி விட்டீரே, என்ன ஆனது? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களது மஸ்ஜிதை நான் கடந்து வந்தேன். அப்போது உங்களில் ஒரு தோழர் குர்ஆன் ஓதுவதை நான் செவியுற்றேன், என்னை நான் அடக்கிக் கொள்ள முடியவில்லை, அவருடைய ஓதுதலிலே என்னை பறிகொடுத்து விட்டேன், அதை கேட்டுக்கொண்டே இருந்தேன், இறுதியாக நீங்கள் என் மீது பயந்து விடுவீர்களோ என்பதற்காக ஓடோடி வந்தேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், ஆயிஷா யார் அவர், எங்கே ஓதுகிறார், காட்டுங்கள் எனக்கு என்பதாக அழைத்து வருகிறார்கள். அப்போது அங்கே சாலி மௌலா அபி ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா இவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, இவர் குர்ஆன் ஓதினால் நான் அதை செவியுற வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த இஹ்லாஸ், அந்த இஹ்லாஸ், அவர் தாலிமுடைய ஓதுதலிலே உள்ள அந்த இஹ்லாஸ் அல்லாஹ்விற்கு பிடித்தமாகிவிட்டது. அவர் ஓதுவதை அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்தினான் பாருங்கள், அவர் ஓதுவதை அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்தினான் பாருங்கள் சகோதரர்களே. இத்தகைய இஹ்லாஸ் நமக்கு வேண்டும், நமது பிள்ளைகளுக்கு வேண்டும், நம்முடைய இபாதத்திலே வேண்டும், நம்முடைய குணத்திலே வேண்டும், நம்முடைய முஆமலா கொடுக்கல் வாங்கலிலே வேண்டும், நம்முடைய தர்மங்களிலே சமூக பணிகளிலே வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய உயர்ந்த இஹ்லாஸை, எதை நபிமார்களுக்கு அல்லாஹுத்தல அலங்காரமாக கொடுத்தானோ, சாலிஹிங்கள் முத்தகிங்களுக்கு அல்லாஹுத்தல அலங்காரமாக கொடுத்தானோ, அதிலிருந்து நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. சொல்லியதை விட கேட்டதை விட மிக அழகான முறையிலே அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.